கிறிஸ்துவர்கள் மிகவும் அன்பாழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய இதனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் வருவதாக. கடந்த மாதங்களாக தேவன் அவருடைய பெரிதான கிருபையில நாம் இந்த ஒரு வால்யம் ஸ்டடியில நாம் மீண்டும் மீண்டுமாக சேர்ந்து புது சிருஷ்டிகளுக்கு தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்ப சகோதர சகோதரிகளே, மீண்டும் சில சமயங்களில் உங்களிடத்தில் நம் தாழ்மையாக வேண்டிக் கொள்வது நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த ஒரு வால்யூம் ஸ்டடி நாம் ரொம்பவும் ஒரு ஆசீர்வாதமான காரியம். அப்ப இது ஒரு ரொட்டீன் ஒர்க்கா நாம் நினைக்காம, அப்ப வார வாரம் நாம் சந்திக்கிறோம், ஒரு வாய்ப்புல நம்ம தியானிக்கிறோம் என்று சொல்லிட்டு இங்கிருந்து போகும் பொழுது அதை நாம் மறந்து விடாமல், மாறாக இந்த கடைசி நாட்கள்ல இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், ஏற்ற ஒரு வளர்ச்சி ஏற்ற ஒரு கனிகள் ஏற்ற காலத்துல நாம் தேவனிடத்துல கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்போ அதற்கு ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு தான் தேவன் இந்த ஒரு வால்யூம் ஸ்டடி நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஒரு புஸ்தகம் நம்ம படிச்சு தியானிக்கும் போது நமக்கே நல்லா தெரிய பொழுது என்னன்னா, அநேக விஷயங்கள் நாம ஏற்கனவே நாம கடைபிடிச்சிட்டு வர்றோம், ஆனா இன்னும் சில விஷயங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போனா புது சிஷ்யர் நம்முடைய குண லட்சணங்களை நிர்ணயிக்கிற சில விஷயங்கள் நம்ம இதுவரைக்கும் அறியாமல் தான் இருந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய கிருபையில அப்ப நம்ம நம்ம இந்த நம் இதுவரைக்கும் அறியாது இருக்கிற காரியங்களை அறிஞ்சு கொள்ளும் பொழுது அதை நம்ம ரொம்ப சீரியஸா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தில் நம்ம நிறுத்திக் கொள்வது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்ப இது வந்துட்டு மறுபடியும் நான் சொல்லும் பொழுது இது ஒரு ரொட்டீன் ஒர்க்கா நினைக்காம அதனுடைய காரியங்கள் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்துல நாம பார்க்கக்கூடிய பகுதிகள் நீங்க அன்னைக்கே போயிட்டு கண்டிப்பா தமிழ் புஸ்தகத்துல வால்யூம்ல நம்ம படிச்சு அதைய நல்லா புரிஞ்சு கொள்றது இன்னும் பிரயோஜனமா இருக்கும். அது நீங்க தயவு செஞ்சு செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இப்பயும் நம்ம ஆறாவது பாடத்தில் இருக்கிறோம். புது சிருஷ்டியின் அமைப்பில் இருக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள். அப்போ இன்னைக்கு நாம என்ன ஒரு தலைப்பு நம்ம பார்க்கிறோம் என்றால், கடந்த வார தலைப்பினுடைய தொடர்ச்சி தான் நாம பார்க்க போறோம். கடந்த வாரம் நாம நம்மளுடைய சபை கூடி வருதலை பற்றி நாம பார்த்தோம். அப்போ நாம் சபை கூடி வருவது இந்த புது சிருஷ்டிகளுக்கு ரொம்பவும் அவசியம், அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, மியூச்சுவல் குரோத். ஒருத்தருக்கு ஒருத்தர் தேர்தலா ஆறுதலா இருந்துட்டு புத்தி சொல்லி நாம ஒரே அளவிலான வளர்ச்சியை தேவனிடத்துல காண்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஏற்பாடு தான் இந்த சபை கூடி வருதல். அப்படி சபை கூடி வரும் பொழுது அந்த சபை கூடி வருதல் ரொம்பவும் பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் நாம் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் ரசூலுடைய சில சஜஷன்ஸ், அது பைபிள்ல நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தேவன் சபை கூடி வருதல் என்று சொல்லும் பொழுது இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் சொல்லல. மாறாக அவருடைய பரிசு தாவியில நமக்கு அந்த தெளிந்த புத்தியில நாமளாக நிர்ணயிச்சு கொள்றதுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்துல நாம பார்க்கும் போது பிரதர் நமக்கு சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். என்னன்னா, இந்த சபை கூடி வருதல் வந்துட்டு நான்கு விதத்துல நாம் செய்யலாம். அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் நாம பார்த்தோம், அதை நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நாம கடைசியா இன்னொரு வகை மீட்டிங், இன்னொரு வகை சபை கூடி வருதல் தான். ஆனா இது வந்துட்டு எங்க நாம பார்க்கும் போது, ஃபியூனரல் சர்வீசஸ். அப்ப இந்த அழைப்புல நிலை நின்று நம்மோடு கூட சகோதர சகோதரிகள் இருந்தவர்கள் யாரேனும் மாற்றப்படும் போது, அதுதான் நம்ம சரியான வார்த்தையை நாம பயன்படுத்தணும். மறிக்கும் போது நம்ம பயன்படுத்துறது இல்ல. ஏன் மறிக்கும் போது நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு நாம சொல்லும் போது, அது மறிக்கிறது வந்துட்டு 1878க்கு முன்னால, இனிமேல் வந்துட்டு இருக்கக்கூடிய பாதங்கங்கள் அவங்க மறிக்கிறது இல்ல, மாற்றப்படுகிறாங்க. தே வில் பி சேஞ்ச்ட் அப்படின்னா, இந்த மாம்சத்திலிருந்து அந்த மாம்சத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த செகண்ட்ல அவங்க மாற்றப்படுகிறாங்க. சோ அந்த மாதிரி லிட்டரலா சொல்லும்போது மரணத்துல அந்த ஃபியூனரல் சர்வீசஸ், அதாவது அந்த நினைவு ஆராதனையில நாம் எப்படி நாம சில காரியங்கள் செய்யணும். புது சிருஷ்டிகள் இந்த ஒரு சந்தர்ப்பத்துல அவர்கள் எந்த மாதிரியான ஒரு ஆராதனை அங்க நடப்பிப்பாங்க, இது குறித்து நாம இங்க பாக்குறோம். அப்ப ரொம்ப ஆச்சரியமான சில சஜஷன்ஸ் பிரதர் நமக்கு கொடுக்கிறார். பொதுவாகவே அவர் துவங்குவது எப்படி துவங்குறார் என்றால், பொதுவாக இந்த மாதிரியான சிலர் யாராவது தவறிவிடும் பொழுது அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப மாறுபட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கும். எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது, கண்டிப்பா சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு சில மன வருத்தங்கள், சில கஷ்டங்கள், சில இழப்பு, அதனுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். அப்ப ஒரு ஒரு விதமான மன பாரத்தோடு இருப்பாங்க. அங்க வருகிறவர்கள் கூட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சூழ்நிலை ரொம்ப அமைதியா இருக்கும். நிறைய கேள்விகள் எல்லாருடைய மனசுலயும் இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா மரணம் இந்த மாதிரி ஒரு தாக்கம் தான் ஜென்ரலா எல்லாருடைய இருதயத்திலையும் கொண்டு வரது பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொல்லும் போது என்ன அருமையா சொல்றான்னா, அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு ரொம்பவும் சாதகமான ஒரு சூழ்நிலை. எதற்கு சாதகமான சூழ்நிலைனா, மரணம் என்று சொல்லும் போது அது மனுக்குலத்துக்கு நண்பன் இல்லை, பகைவன். அது மாத்திரம் வந்து மரணம் என்று சொல்லும் போது அந்த நிலை ஒரு நிரந்தரமான நிலை இல்ல, மாறாக ஒரு தற்காலிகமான நிலைமை தான் என்று அந்த மரணத்தை பற்றின ஒரு கிளியர் வியூ, தெளிவான சத்தியம் அங்க கூடி இருக்கிற ஜனங்களுக்கு நாம தெரியப்படுத்துறதுக்கு ரொம்பவும் அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் என்று ரசல் சொல்றார். அப்ப இதைய நம்ம கூடுமான வரையிலும் அந்த சந்தர்ப்பத்தை, அப்போ தேவனுடைய ஆழமான சத்தியங்கள் நம்ம வெளிப்படுத்துவதற்கு, அதை சாட்சிய அறிவிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் நம்ம அடிக்கடி நாம நினைவு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு தோன்றுச்சு. ஒருத்தருடைய மரணத்துல அங்க நடக்கிற அந்த ஆராதனையில கூட முதல் பாயிண்ட் பிரதர் இது பேசுறாருன்னா நினைச்சு பார்க்கும் போது கண்டிப்பா. அப்ப இன்னைக்கு இந்த பூமியில நமக்கு மிக முக்கியமான வேலை என்னன்னா, இந்த சத்தியத்துக்கு ஒரு நல்ல சாட்சி கொடுக்கணும். அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம இதயத்துல இருக்கணும். எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எந்த மாதிரி சாட்சி நாம கொடுக்கலாம், இதுதான் நம்முடைய எண்ணமா அங்க இருக்கணும். அப்போ இந்த சந்தர்ப்பம் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான சந்தர்ப்பம். கண்டிப்பா எல்லாரும் இந்த மரணத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இந்த நேரத்துல ஒரு நல்ல சாட்சி கொடுத்தோம்னா எல்லாருக்கும் கேட்கும். என்ன சொல்றாருன்னா, பொதுவாக நம்ம இப்போ பிரதர் அவருடைய காலத்துல சொல்றார், மெனி நவ் இன்ட்ரெஸ்டட் இன் பிரசன்ட் ட்ரூத் ரிசீவ் தயர் ஃபர்ஸ்ட் கிளியர் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் இட் ஃப்ரம் எ ஃபியூனரல் டிஸ்கோர்ஸ். என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சத்தியத்தில் இருக்கிற அநேகர் தங்களுடைய முதல் அந்த என்ன சொல்றது, சத்தியத்தை கேட்ட முதல்ல அவங்க எங்க கேட்டெடுப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபியூனரல் டிஸ்கோர்ஸ் தான் கேட்டெடுப்பாங்க சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம சத்தியத்தை நிமித்தம் அங்க பயன்படுத்தலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா இதை நம்ம தக்க வகையில் அங்க நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். இன்னும் சில சஜஷன் சொல்றாரு என்னன்னா, ஒருவேளை இந்த சத்தியத்தில் இருக்கிறவங்க யாராவது மரிக்கும் தருவாயில இருப்பாங்களே, ஆனால் அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சொல்லுவா இல்லைங்களா, கடைசி ஆசை. அந்த மாதிரி சத்தியத்தில் இருக்கிறவர் மறிக்கும் தருவாயில இருக்கும் போது அவர் என்ன சொல்லலாம்னா, தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட அவர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம், என்னுடைய கடைசி ஆசை என்னன்னா, என்னுடைய ஃபியூனரல் சர்வீஸ்ல அந்த ஆராதனையில என்னுடைய சபையிலிருந்து, அதாவது இந்த ட்ரூத்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்துட்டு அந்த சர்வீஸ் நடக்கும்னு வேண்டுகோள் விடுவீங்க சொல்றாரு. ஏன்னா அது கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆவாங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னதான் ஒருவேளை ஃபேமிலியில் இருக்கிறவங்க அந்த சத்தியத்துக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாலும், மறுக்கும் போது அவர் மறுக்கும் தருவாயில கடைசி ஆசையா இது வைக்கிறாருன்னா கண்டிப்பா யாராவது மறுப்பாங்களா, மறுக்கவே மாட்டாங்க அந்த கடைசி ஆசை. அப்போ அந்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க பிரதர், இது எழுதும் போது அவர் மைண்ட் எல்லாம் இதுல தான் இருக்கும் இல்லைங்களா, மரணம் பத்தி அந்த இதே இல்ல. மறாக அந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தலாம் அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம் அப்படி சொல்றாரு. இன்னும் சில சமயங்கள்ல வெவ்வேறு சூழ்நிலைகள் அவர் சொல்றார். இப்போ ஒருவேளை மரித்தது ஒரு சிறு குழந்தையா இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பன் சத்தியத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் சில ரெண்டு கண்டிஷனும் சொல்றார். அப்போ அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய குடும்பமா இருந்துச்சுன்னா, அந்த அந்த ஆராதனை நடத்துற முழு பொறுப்பும் தந்தையினுடைய கையில இருக்கும். அவர் சத்தியத்தில் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் கிளியரா அவர் அந்த ஒரு உரிமை எடுத்து அவர் அதன்படியே நடத்தலாம். ஒருவேளை மனைவி சத்தியத்திலேயே இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கும் அதுல சம உரிமை இருந்தாலும், இவர் அந்த குடும்பத்தின் தலை என்கிற அந்த ஒரு வாய்ப்பை சரியான விதத்துல பயன்படுத்தி இந்த ஒரு கடைசி சாட்சிக்கு ஒரு சாட்சிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்படிக்கு அவர் அதை செய்யலாம். அப்போ இந்த சூழ்நிலையை அவர் சொல்லும் பொழுது முழுவதும் நம்ம சத்தியத்திற்கு நல்ல ஒரு சாட்சி. அது மாத்திரமல்ல, அங்க வருகிற ஜனங்களுக்கு தேவனுடைய திட்டத்தில் ஏதாவது ஒரு கிளிம்ஸ், ஒரு ஒரு சின்ன ஒரு பகுதி அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம அங்க சொல்வது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு சொல்றாரு. அப்ப அதே போல என்ன சொல்றாருன்னா, அப்ப அந்த ஒரு சர்வீஸ், அந்த ஒரு ஃபியூனரல் சர்வீஸ், அந்த ஆராதனை நடத்துறதுக்கு அநேகர் தகுதியுள்ள சகோதரர்களா இருப்பாங்க. ஆனா பொதுவாக அந்த நேரத்துல ஒரு சரியான சப்ஜெக்ட் கொடுத்து அந்த ஆராதனை நடத்துற அளவுக்கு சகோதரர்களுக்கு போதுமான அனுபவம் இருக்கிறது இல்ல சில சந்தர்ப்பங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன வார்த்தைகள் அங்க பேசலாம் அப்படின்ட்டு உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த பகுதியில் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சப்ஜெக்ட் நமக்கு கொடுக்கறார், நீங்க இந்த மாதிரி பேசுங்க. ஒரு மரணம் சம்பவிச்சாச்சு, அங்க போய் நம்ம கடைசி அந்த இறுதி ஆராதனை நடத்துறோம் அப்படின்னா அந்த ஆராதனையில சப்ஜெக்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் சப்ஜெக்ட் பிரதர் கொடுக்கறார். நம்ம இங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடமே எங்க கொடுக்கறார், ஸ்டார்ட் பண்றதுல இருந்து சொல்றாரு. அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம், என்னென்ன பாயிண்ட்ஸ் அவர் டச் பண்றாருட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அப்படி யாராவது சகோதரர்கள் இல்லாட்டி ஒரு நல்லா அதை செய்யக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு சகோதரர் கண்டிப்பா அதை எடுத்து நம்ம சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா பேப்பர்ல எழுதி அதை போய் எல்லாருக்கும் முன்னிலையில நின்று அதை பார்த்து தெளிவா நிதானமா ரொம்ப எளிமையான பாஷையில லாங்குவேஜ்ல எல்லாரும் கேட்கும்படி படிப்பது ரொம்ப நன்மை. ஆனா இது ரொம்ப ஒழுக்கத்தோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சூழ்நிலை அங்க இருக்கிற சூழ்நிலையை நம்ம அறிஞ்சுக்குவோம், அதன்படித்தான் அங்க செய்யணும் சொல்றாரு. இன்னும் ஆச்சரியமா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அது அங்க செய்ய அந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாத, அதாவது அதற்கு உரிய ஒரு தகுதி இல்லாத சகோதரர்கள் யாரும் இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை, கண்டிப்பா ஒரு சகோதரி கூட அது செய்யலாம். அப்ப அந்த சகோதரி வந்துட்டு கண்டிப்பா அது செய்யலாம். அவங்க தங்களுடைய தலைகளை முக்காட்டினால மூடி ரொம்ப அமைதியா அந்த சகோதரன் என்ன செய்வாரோ அதை வந்துட்டு ஒரு சகோதரி கூட செஞ்சாலும் அது தப்பில்லை சொல்றாரு. We would suggest further that if நம்ம என்ன சொல்றோம்னா, if no brother be found competent for the occasion, அந்த சூழ்நிலைக்கு எந்த ஒரு சகோதரனும் தகுதி இல்லாமல் இருப்பார்களே ஆனால் கம்பீட்டன் அதை செய்வதற்கு ஏற்ற திறன் இல்லாமல் இருப்பாங்கன்னா there would be no impropriety in such a reading by a sister. அப்ப ஒரு சகோதரி அதைய வாசிக்கிறதுல எந்த ஒரு தவறுதலும் இல்ல. வேரிங் சம் கைண்ட் ஆஃப் ஹெட் கவரிங், அவங்க முக்காடு போட்டு அதைய பயபக்தியோடு அங்க செய்யணும். இது வந்து ஒரு ஒழுங்குமுறை சொல்றார். சரி, இப்போ அந்த மீட்டிங் எப்படி நடக்கலாம் அதுக்கு சில சஜஷன்ஸ் அப்படி சொல்லும் பொழுது, அந்த ஒரு ஆராதனை கண்டிப்பா முதல்ல துவங்கும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பாடல், அது வந்து கீர்த்தனை பாமாலை ஏதோ ஒன்றில் இருந்துட்டு சில பாடல்கள் அவர் இங்கிலீஷ்ல சொல்றார். ஆனால் அதில் அவர் இங்கிலீஷ் பாடம், ஆனால் நீங்க தமிழ்ல போய் படிச்சீங்கன்னா பிரதர் எதுவும் கோட் பண்ணல, அது பரவாயில்ல. ஆனால் நமக்கு தெரியும் பாடல் புக்லேயே முதல்ல இருக்கும் அதற்கான ஆராதனை பாடல்கள்லாம் என்ன நமக்கு இருக்கும். ரொம்ப அமைதியா, ரொம்ப இருதயத்துக்கு இதமா, நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கைய காண்பிக்கிற சில பாடல்களை கொண்டு அந்த ஒரு மீட்டிங் நாம துவங்கணும். அதற்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த அந்த மரணம் நடந்துட்ட குடும்பம் வேறு ஒரு சபையை சார்ந்தவர்களா இருந்தாங்கன்னா, யாரோ ஒரு பிரதர் தான் நம்ம கூட இருக்கிறார் அப்படி, அதனால நம்ம போயிருக்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது, இப்ப அவங்க வந்துட்டு அவங்க இருக்கிற அவங்க எந்த சபையை சார்ந்தவங்களா இருக்காங்களோ அந்த சபையில் இருக்கிற போதகர்கள் கண்டிப்பா இந்த ஆராதனையில ஏதாவது ஒரு பங்கு செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி யாராவது வந்திருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா, உயர்த்தழுதலை குறித்து சில வசனங்கள் அந்த போதகர் அவங்களோட அவங்க போகிற டினாமினேஷன் சபையினுடைய போதகருக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க தரலாம். எதை எதை குறிச்சு, உயிர்த்தழுதல் குறிச்சு நல்லா கவனிக்கும் போது இங்க என்ன சொல்லலைன்னா, உயிர்த்தழுதல் குறிச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல அவருக்கு இல்லைங்களா. அவர் கான்சன்ட்ரேட்டர் பிரதர் மறைச்சு போயிருக்கிறார், அங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லும் போது பேசுறதுக்கு இல்ல, அந்த மற்ற டினாமினேஷனை சேர்ந்த போதகருக்கு வசனத்தை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அல்லது ஒரு ஜபம் ஆரம்ப ஜபம் நம்ம அவருக்கு கொடுக்கலாம். அது சொல்றாரு, ஒருவேளை அந்த சந்தர்ப்பம் இல்லவே இல்லைன்னா இது நீங்க செய்யவே வேண்டாம், முதல் பாட்டு பாடிட்டு டக்குன்னு சப்ஜெக்ட் போயிடுங்க சொல்றாரு. அது ரொம்ப நல்லது. ஒருவேளை யாராவது இருந்தா அவங்க கூட இப்படி கேட்டுட்டாங்கன்னா, எங்க போதகருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா இந்த வாய்ப்பு நீங்க தாங்க. ஒருவேளை அந்த ரெக்வஸ்ட் வரல உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் அப்படியே நேரம் நீங்க சப்ஜெக்டுக்கு போகிறது அங்க உங்களுக்கு நல்லது அப்படி சொல்ற. அப்போ மூன்றாவது பாயிண்ட் சொல்லும் பொழுது, அங்க கொடுக்கற சப்ஜெக்ட் எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் அங்க இருக்கணும், அப்போ அதுதான் பிரதர் இங்க பேசுறார். நான் இதுல அதிகமா நான் உங்களுக்கு இங்க சொல்ல போறது இல்ல, நீங்க தயவு செஞ்சு வீட்டில் போயிட்டு அந்த சப்ஜெக்ட் நீங்க பாருங்க. ஆனா நான் இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, எந்த எந்த பாயிண்ட் பைபிள்ல நமக்கு இருக்கக்கூடிய என்னென்ற சத்தியங்களை அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நாம முன் வைக்கணும், பிரதர் அதெல்லாம் கொடுக்கிறார். அந்த சில பாயிண்ட்ஸ் அங்க சொல்றார். அப்போ அதைய ரொம்ப எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்றது போல எல்லாரையும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வரவேற்று ஒரு ஒரு வரவேற்றுனா எல்லாரையும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷ் ஒரு மரியாதைக்குரிய ஒரு கணம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க அதைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது முதல்ல அங்க இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த மரணம், அந்த மரண அந்த இழப்புல வரக்கூடிய சோகம் துக்கம், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. நீங்க மனுஷன் மனுக்குலத்துக்கு இந்த மரணம் எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. பேசிட்டு சொல்லுங்க நீங்க, நாம் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் இந்த துக்கத்திலிருந்து இந்த சந்தர்ப்பத்தில் யாரையும் நாம முழுவதும் மீட்டுக் கொள்ள முடியாது. ஆனா அதே சமயத்துல வேதத்துல நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கை ஒன்னு இருக்குதுங்கிறத நீங்க முதல்ல சொல்லுங்க. முதல்ல அந்த மரணத்தினுடைய தாக்கம் பத்தி பேசுங்க. எல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஆறுதல் வார்த்தை கிடையாது மனுஷன் கிட்ட, ஆனா தேவன் கிட்ட அவருடைய வசனங்கள்ல இருக்குது ஒரு மாபெரும் ஆன்சர், பதில். அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்த மரணம் நிரந்தரம் இல்ல, கண்டிப்பா தேவன் அவருடைய திட்டத்துல ஒரு உயிர் தெழுதல் திட்டம் வச்சிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க முதல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த நம்பிக்கை என்ன, எப்படி அது நிறைவேறும் அப்படிங்கறத பத்தி நீங்க பேசுங்க சொல்றாரு. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி கூட சில கேள்விகள் போட்டு வைங்க அந்த சப்ஜெக்ட்ல. ஆனா இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க கூட படிக்கணும், வீட்டுல போய் படிக்கும்போது நீங்க புரிஞ்சுக்கொள்வீங்க. முழு திட்டத்தையுமே சொல்ல சொல்ற, ஆனா ரொம்ப ஷார்ட்டா சொல்ற. ஆதாமுடைய சிருஷ்டிப்புல இருந்து விழுந்து போதல், அப்புறம் மீட்புக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி, அதுல அந்த ஈடுபலியில மூலம் சபை வருவது, அப்புறம் உலக ஜனங்கள் வருவது, 1000 வருட அரசாட்சி, அதுல எல்லாரும் பரிபூர்ணம் அடையிறது, பரிபூர்ணம் அடையாத மற்றவங்கள் 2வது மரணத்துக்கு போறது, எல்லா விஷயமும் இந்த சப்ஜெக்ட்ல அவர் சொல்ல சொல்றார். அப்படின்னா இது எங்க நடக்குது? ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்ல. அங்க சத்தியம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, சத்தியம் தெரியாதவங்க கூட அங்க இருப்பாங்க. அப்ப அந்த தெரியாம இருக்கிறவங்களுக்கு அங்க ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி தான் அவர் அங்க சொல்றாரு. ஆனா பொதுவா சில நம்ம மத்தியிலே சில சமயங்களை நம்ம இது செய்யறது இல்ல சரியா, ஆனா செய்யணும் சகோதர சகோதரிகளை. மரணம் ஒன்னும் நம்ம அதே ஒரு சோகத்துக்குள்ள துக்கத்துக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள நம்ம ஈடுபடுத்திக்கிறது இல்ல. நமக்கு மரணம் சம்பவிச்சிருச்சா அதனுடைய பதில் அங்க இருக்குது தேவனுடைய திட்டத்துல. சோ அதை அறிஞ்ச ஜனங்களா நாம் இருக்கும் பொழுது அறியாத ஜனங்களுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? அவங்களோட சேர்ந்து நாமளும் அழுதுட்டு துக்கப்பட்டுட்டு இல்ல மா, இல்லாட்டி அதுக்கு மாறாக என்ன சொல்லணும்னா, அந்த தெய்வனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய கிருபை, அதுல அவர் வச்சிருக்கிற இன்னொரு மிகப்பெரிய திட்டம் ரிசரக்ஷன் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஏற்கனவே உயிர்த்தெழுதல் சப்ஜெக்ட்ல பாத்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லைன்னா உங்களுடைய விசுவாசம் வேஸ்ட்டு. அதாவது என்ன, அந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்னன்னா, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் வேஸ்ட். அப்ப அந்த விசுவாசம் நம்பிக்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொன்னா அது என்னதான் பாக்குறோம்? உயிர்த்தெழுதல் திட்டம். சோ அந்த திட்டம் அறிஞ்செடுக்கிற நாமோ அறியாத ஜனங்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தேவன் கொடுக்கும் போது எப்பேற்பட்ட ஒரு சாட்சி கொடுக்கணும், அந்த சாட்சி கொடுங்க. எவ்வளவு ஞானமா கொடுக்கணும் அவ்வளோ ஞானமா நீங்க அந்த சாட்சி கொடுங்க. அப்போ வந்துட்டு சில கேள்விகள், ஏன் வந்துட்டு இந்த உயிர்த்தெழுதல் திட்டம் தேவன் வச்சிருக்கணும், முதல் ஒரு கேள்வி நீங்க கேளுங்க. அப்புறம் ஏன் வந்து தேவன் நம்மள இப்படி ஒரு திட்டம் இருக்கும் போது இல்லைங்களா, அதாவது மனுஷனை வந்துட்டு உண்டாக்கிட்டு கொஞ்ச நாள் அவரை ஜீவனோடு இருக்க விட்டு அப்புறம் மரணத்தினால ஒரு மிகப்பெரிய சோகத்தை அந்த குடும்பத்துல அனுமதிச்சு இருதயம் நொறுங்கி போய் குடும்பத்துல சில மாற்றங்கள் வந்து இவ்வளோ கஷ்டமான அனுபவம் ஏன் நமக்கு தேவன் கொடுக்கணும்? அப்புறம் அங்க இருந்துட்டு மறுபடியும் தேவன் ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு உயிர்த்தெழுதல எழுப்பணும்? இந்த மாதிரி சில கேள்விகள் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. சோ அந்த கேள்விகளை நீங்க முதல்ல முன்னாடி வச்சுட்டு இதை குறிச்சு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? அப்ப மற்றவர்கள் கண்டிப்பா என்னத்தான் சொல்றாங்க? உயிர்த்தெழுதல் ஒண்ணு இல்லவே இல்ல சொல்றாங்க. மாறாக என்ன, பாவம் செஞ்சுட்டு மறிச்சோம்னா என்ன போயிடுறோம், நம்ம எட்டர்னல் டார்மெண்ட்டுக்கு போயிடுறோம் இல்லைங்களா, நித்திய ஆக்கினைக்கு அவங்க போயிடுறாங்க. இதுதான் சொல்றாரு. அப்ப யாராவது ஒரு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவங்க மாத்திர ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப என்னன்னா, நித்திய ஆக்கினை நரக வேதனை போதனை இவங்க மற்றவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்க, இது உண்மையா? அந்த ஒரு மற்றவங்களுடைய பார்வையில் இருந்த பாயிண்ட் நீங்க போட்டுட்டு இது இப்படித்தான் இருக்குதா கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் பைபிளை போய் பார்த்தா கண்டிப்பா அப்படி எதுவும் போதிக்கப்படல. கர்த்தர் இயேசு சொல்றாரு தம்முடைய வார்த்தையில, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். வசனம் கோட் பண்ணுங்க நீங்க எல்லாருக்கும் காமிங்க. அந்த சந்தர்ப்பத்துல உயிர்த்தெழுதல் இல்ல, உயிர்த்தெழுதல் பத்தி ஒரு நாலேஜே எல்லாம் மோதல் நின்றுட்டு இருப்பாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் பத்தி தவறான கருத்துல வந்து நின்றுட்டு இருப்பாங்க. மறிச்சு போனா யார் நரகத்துக்கு தான் போறாங்க, அங்கிருந்து யாரும் வரதில்லை, இப்படிப்பட்ட கருத்துக்கள்ல தான் அங்க பொதுவா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லும் பொழுது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன் கர்த்தர் இயேசு சொல்ற வசனம் வைங்க. இன்னும் அப்புறம் மரணத்துல இருக்க எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், நீங்க வைங்க வசனம் வைங்க. அப்ப அந்த வசனங்கள் வச்சுட்டு அப்புறம் அந்த வசனத்துல மறைஞ்சிருக்கிற அந்த மாபெரும் நம்பிக்கைய நீங்க வெளிக்கொண்டு வாங்க. உயிர்த்தெழுதல் வச்சிருக்கிறார் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல. அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வுகளுக்குள்ள அந்த ஜனங்களை நீங்க கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு நீங்க சில விஷயங்கள் நீங்க நீங்க அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பேசுங்க. அப்ப ஏன் தேவன் வந்துட்டு நமக்கு முதல்ல தண்டனை கொடுத்தார்? அப்படி தண்டனை கொடுத்தார்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா எங்க போயிடுங்க, ஏதேன் தோட்டத்துக்கு போயிடுங்க. அப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதாம தேவன் உண்மையிலே எப்பேற்பட்ட சிருஷ்டிப்பா சிருஷ்டித்தார் அது கொஞ்சம் பேசுங்க. நீங்க தேவன் உண்மையிலே இப்படித்தான் மனுஷனை சிருஷ்டிக்கவே இல்லை மரணத்தோடு, அவர் ரொம்ப கிருபையில தேவனுடைய சாயல்ல நித்திய ஜீவனோட சிருஷ்டிக்கப்பட்டார். ஆனா நடந்தது என்ன சொல்லுங்க? அங்க ஒரு சின்ன கட்டளை தான், கட்டளையை ஆதாம் மீறும் பொழுது வீழ்ச்சி அடைந்தாரு. அந்த வீழ்ந்து போனதுனால அந்த பாவத்தினால அது சம்பளம் மரணமா வந்துச்சு, நம்ம அப்படி வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப சொல்லும் போது உண்மையிலேயே தேவன் வந்துட்டு அங்க ஆதாமுக்கு அங்க என்னதான் சொன்னாரு, நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னா அங்க அவர் பாவத்துக்கு சம்பளம் மரணம். அந்த டாக்டரின் பத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுங்க. பாவத்திற்கு சம்பளம் மரணம் தானே ஒழியா வேறு எதுவும் இல்ல. ரொம்ப தெளிவா நீங்க சொல்லுங்க, அங்க அந்த வசன கோட் பண்ணுங்க. அது அதே நாளில் சாவாய் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த அதே நாள் உன்னே பேதுரு நிருபத்துக்கு போயிட்டு அந்த வசனம் எடுத்துக்காமீங்க. கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம், 1000 வருஷம்னா ஒரு நாள். அதே நாள்னா எப்படி அதே நாள் சாத்தியமாகும்? அப்புறம் கண்டிப்பா இந்த ஒரு வசனம் கோட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா பாத்தீங்கன்னா ஆதாம் கண்டிப்பா 930 வருஷத்துல அந்த நாளுக்குள்ள மறிச்சிட்டாருங்கிறத அங்க முன் கொண்டு வந்து வைங்க. இதெல்லாம் சப்ஜெக்டா பேச சொல்றாரு, ஆனா நான் வந்து உங்களுக்கு எப்படி இங்க சொல்றேன் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா ரொம்ப இந்த பாயிண்ட்ஸ் பத்தி ஜனங்களுக்கு சுத்தமா அங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சத்தியத்துல அல்லாதவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அப்ப அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு தான் அங்க சொல்றார். அப்போ ஆதாமனுடைய வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியில அவருக்கு ஒரு தண்டனை, அந்த தண்டனை மரணம் தான். இன்னும் அந்த மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மரணம் அவருடைய பாவத்தின் மூலம் எல்லா ஜனங்களுக்கும் போயிடுச்சு. இன்ஹெரிட்டட் சின் அண்ட் டெத் சொல்லுங்க. அதாவது ஆதாமுடைய ஒருவர் அந்த பாவத்தினால எல்லா ஜனங்களும் மரணத்தினால மரணத்துக்குள்ள அவங்க போறாங்க. வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, 1 யோவான் வசனம் நீங்க படிங்க. அந்த வசனம் சொல்ற நீங்க சொல்றீங்களா? படிங்க. மன்னிக்கணும், ரோமர் 5:12 படிங்க. கரெக்ட். இந்த வசனம் நீங்க கோட் பண்ணுங்க. அப்படி சொல்லும் போது என்னன்னா கண்டிப்பா நித்திய ஆக்கினை ஒருவேளை பெயர் சபைகள்ல சொல்ற மாதிரி அந்த போதனை இல்லவே இல்லை. மாறாக ஒரு மனுஷனால எல்லா ஜனங்களுக்கும் மரணம் தான் அங்க சம்பவிச்சது. இது பத்தி நீங்க சொல்லுங்க, புரியுதுங்களா? அதாவது என்னன்னா ஒரு மனுஷனால எல்லாருக்கும் பாவம் நுழைஞ்சிச்சு, எல்லாரும் மறிக்கிறாங்க. இந்த டாக்டரின் பத்தி பேசுங்க. அடுத்து என்ன பேசுங்க அப்படின்னா கண்டிப்பா பிறந்த ஒரு வயசு குழந்தை அது கூட மறிச்சு போச்சுன்னா அது கூட ஏன் மறிக்குது, அந்த காரணம் நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த குழந்தை பாவம் செய்யல தான், ஆனா வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா சங்கீதத்துல, அப்ப நான் துர்க்குணத்துல உருவானேன். அப்போ அந்த வசனம் நீங்க வைங்க அப்படின்னா, புரியுதுங்களா? என்னன்னா முக்கியமான டாக்டரினல் பாயிண்ட்ஸ் பிரதர் டச் பண்றார். இது நீங்க பயன்படுத்துங்க அந்த சந்தர்ப்பத்துல, அதுதான் அவர் சொல்றாரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புது பாயிண்ட்ஸ், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா ஒரு சத்தியத்துல இல்லாத ஒரு சகோதரன் அப்படி ஒரு பாயிண்ட் அவருக்கு அப்படியே கண்கள் திறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன புதுசு புதுசா சொல்றாங்க, என்ன புதுசு? ஆனா அவர் ஒரு மிகப்பெரிய சாட்சி நீங்க அங்க கொடுக்கலாம். அப்போ ஆதாமுடைய வீழ்ச்சி, அவருடைய பாவத்துக்கு சம்பளம் மரணம் தான். அவர் அது வெறும் மரணம் மாத்திரம் தான், இது அவருக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய எல்லா சந்ததிக்குமே இருக்குது. பிறந்து ஒரு வயசுல சில நாட்கள்ல மறிக்கிற சின்ன குழந்தைக்கு கூட அந்த பாவத்துல பங்கு இருக்குது, அதனாலதான் எல்லாரும் மறிக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு சரி இப்படி நடந்துட்ட விஷயத்துல நமக்கு வேற என்ன நம்பிக்கை தான் அங்க இருக்குது? இதுக்கு தேவன் என்னதான் பண்ணிருக்கிறார் அந்த நம்பிக்கை குறிச்சு இப்ப நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்க்கு வாங்க. வரும்போது இதுல இருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் எடுத்த முதல் ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப் பத்தி பேசுங்க. தேவன் எடுத்த முதல் முயற்சி அவருடைய ஒரே பேரான குமாரன் மூலம் அந்த விலை கிரயம், ரேன்சம் அவர் கொடுத்தார். கிறிஸ்து இயேசுனுடைய ஈடுபலி இப்ப டச் பண்ணுங்க. சென்ட்ரல் தீம், பைபிளினுடைய மைய கருத்து, ரேன்சம் பத்தி கொஞ்சம் நாலு வார்த்தை நீங்க பேசுங்க. அப்போ ரேன்சம் அதன் மூலம் எல்லாரையும் மீட்டுக் கொள்வதற்கு அங்க தம்முடைய ஜீவனை கர்த்தர் இயேசு தந்தார். அதுபோது சொல்லுங்க, இது வேற எந்த மனுஷனும் தர முடியாது இல்லைங்களா. ஒருவனும் தன்னுடைய சகோதரனுடைய ஜீவனை காத்துக்கொள்றதுக்கு என்ன பண்ண முடியாது, ஈடுபலி தர முடியாது. அந்த வசனம் நீங்க வைங்க. அப்போ எந்த இந்த மாதிரி சூழ்நிலை, அப்போ கர்த்தர் இயேசு அந்த ஜீவன் கொடுத்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அந்த மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு அங்க தேவன் எடுத்துட்ட முதல் ஸ்டெப் இதை சொல்லுங்க நீங்க. அப்போ அங்க சொல்லிட்டு ஒரு வசனம் படிங்க நீங்க, 1 யோவான் 2:2 கோட் பண்ணலாம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனமா அந்த சந்தர்ப்பத்துல நம்ம பயன்படுத்தணும். இது நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, என்ன வார்த்தை அது, சர்வ லோகத்தினுடைய பாவம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா ஒருவேளை வேறு ஜனங்கள் கூட வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வந்து கிறிஸ்தவர்களை மாத்திரம் மீட்டுக் கொள்வதற்கு கருத்துறாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்ல தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கும் நமக்கு வித்தியாசமே. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்லயும் கூட சில விஷயங்கள் நாம நம்புறதே நம்புவாங்க. ஆனா நமக்கும் கிறிஸ்டன்றத்துக்கும் சில முக்கியமான மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த வசனம் எல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா இதுதான் முற்றிலும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிற வசனம். அப்ப நம்முடைய பாவங்கள் மாத்திரம் இல்ல, எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் மீட்டுக் கொள்ளுகிற கிருபாதார பலி அவர் அப்படின்னு சொன்ன போது, இந்த பூமியில மனுஷனா வந்துட்ட ஒருவொருத்தரும் மறிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தேவனுடைய திட்டத்துல அவர் வச்சிருக்கிறார். போக்கஸ் பண்ணணும் அவங்க, அது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட். அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி நீங்களே எழுப்புங்க, அப்புறம் ஏன் வந்துட்டு கர்த்தர் இயேசு வந்து பலி கொடுத்து 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் மனுக்குள்ள எல்லாரும் மறிச்சிட்டே இருக்கிறாங்க, ஏன் இன்னும் அந்த ரட்சிப்பு கிடைக்கல, ஏன் இன்னும் அந்த மரணத்தின் பிடியிலே மனுக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதற்கான பதில் நீங்க ரெண்டு பதில் நீங்க கொடுங்க. ஆமா, கண்டிப்பா தேவன் அந்த பாவத்திற்கு இல்லைங்களா, ஆதாமுடைய அந்த பாவத்திற்கு ஒரு ஈடுபலி தருவதற்கே டிலே பண்ணார். அப்படின்னா கொஞ்சம் தாமதிச்சு தான் கொடுத்தார். எவ்வளவு வருஷம் தாமதிச்சு கொடுத்தார் கிட்டத்தட்ட ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஈடுபலி கர்த்தர் இயேசு சிலுவையில தருவதற்கு எவ்வளவு காலம் ஆயிடுச்சு, 4000 வருஷம் மேல. அதுவே ஒரு பெரிய டிலே. தேவன் நினைச்சா முன்னாடியே கொடுத்துருக்கலாம், ஆனா என்ன பண்ணல, ஒரு டைம் எடுத்துக்கிட்டார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பலி கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்ன வரைக்குமே டிலே பண்ணிட்டு இருக்கிறார், இன்னும் வரைக்கும் தாமதிச்சுட்டு இருக்கிறார். மனுக்குலத்த அந்த மரணத்திலிருந்து வீட்டுக்குள் இருக்கு. ஏன் இன்னும் தாமதிக்கிறார் அப்படின்னா, ரெண்டு காரணம் முக்கியமான காரணம். முதல் காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த பூமி தேவன் திட்டம் பண்ணிருக்கிற பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள ஜனங்களை தாங்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த பூமியில தேவன் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஜனங்கள் வரணும்னு வச்சிருக்கிறார். அந்த எண்ணிக்கை வரணும், ஆமா, அந்த எண்ணிக்கை வருவதற்காக முதல்ல அவர் தாமதிக்கிறார். புரியுதுங்களா, இந்த பாயிண்ட் நமக்கு கூட புதுசு தான் இல்லைங்களா. இது ரொம்ப புதுசு தான் நமக்கு. நம்ம டக்குன்னு என்ன சொல்லிடுவோம், ஏன் இன்னும், ஏன்னா இது நம்ம சப்ஜெக்ட்ல கேட்கற கேள்வி, ஏன் நம்ம கர்த்தர் இயேசு வந்துட்டு போய் 2000 வருஷம் ஆச்சு இன்னும் ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு காரணம் சொல்லிடுவோம், என்ன காரணம் சொல்லுவோம் நம்ம, டக்குன்னு சபை சொல்லிடுவோம் இல்லைங்களா. ஆனா இங்க பிரதர் முன்னாடி இன்னொரு பாயிண்ட் வைக்கிறார் இல்ல, அது மாத்திரம், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அது வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொன்னா ரொம்ப ஆச்சு, என்னன்னா அந்த பூமியில இவ்வளவு பேர் இருக்கணும் ஒரு எண்ணிக்கை இருக்குது, அந்த எண்ணிக்கை வந்து அந்த பூமி நிரம்புறதுக்கு கூட காலம் வேணும். அப்ப தேவன் என்ன காரியம் செஞ்சாலும் எல்லாமே நிறைவேறுகிற மாதிரி தான் அவர் செய்யறாரு. அப்போ முதல்ல அந்த ஒரு காரணம், இந்த பூமி வந்துட்டு அந்த ஏற்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில இருக்கிற ஜனங்கள் வரணும், அதுக்காக அவர் அங்க தாமதிக்கிறார். அந்த தாமதிக்கிற காலத்துக்குள்ள ஏற்கனவே வந்துட்ட ஜனங்கள் ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்ளணும், தீமையினுடைய அனுபவம் ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ இந்த காரியங்கள்னால நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி ஜனங்களுக்கு அந்த ஒரு தாமதம் ஏற்படுத்து. ஆனா ஏற்ற சமயத்துல அப்போ கர்த்தர் இயேசு 2வது வருகையில வரும் போது அந்த திட்டம் எல்லாம் சொல்ல சொல்றார், முதல்ல அவர் சாத்தானை கட்டுறாரு. அது மாத்திரமல்ல, அப்ப அவருடைய 1000 வருட அரசாட்சியில இந்த தீமையின் அனுபவத்திலிருந்துட்டு மீண்டு வந்திருக்கிற ஜனங்களுக்கு நன்மையான விஷயங்கள் அவரு போதிப்பார். அப்புறம் வந்துட்டு அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக அவங்களை விடுதலை பண்ணி பரிபூர்ணத்துக்கு வந்து நித்திய ஜீவன் கொடுப்பார். அப்ப அவர் ஏன் தாமதிக்கிறாருன்னா, முதல் காரணம் இது சொல்லுங்க. ரெண்டாவது காரணம் என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ரொம்ப விசேஷமா கிறிஸ்து இயேசுனுடைய ஈடுபலியின் மூலம் ஒரு விசேஷமான வகுப்பார இந்த பூமியில் இருந்து இந்த பாவியான ஜனங்கள் மத்தியிலிருந்தே தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவங்க சிறு மந்தை, அவங்க வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, உண்மையுள்ளவர்கள். இவங்கள் பத்தி சொல்லுங்க, இந்த ஒரு மாபெரும் நம்பிக்கை அவங்களுக்கு முன்னாடி எடுத்து வைங்க. அப்ப இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு சாதாரண விஷயமாவே இருக்கும், ஆனா இந்த பாயிண்ட்ல வரும்போது இதே பூமியின் ஜனங்கள் இருந்துட்டு அப்பேற்பட்ட ஒரு மகிமைக்கு 144,000 பேர் எடுக்கிறத பத்தி சொல்லுங்க. நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமா அவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இவங்கள் இப்போ என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சு விடுகளை பின்பற்றி நடக்கணும், அப்படி நடந்து அவருடைய சாயலுக்கு வரணும், அவரோடு கூட பாடுபடணும். அப்படி பாடுபடும் பொழுது கண்டிப்பா 1000 வருட அரசாட்சியில அவரோடு கூட ஆளுகை கூட செய்வாங்க. இப்போ இந்த வாய்ப்புல தான் நாம கூட இருக்கிறோம். இப்ப அந்த வாய்ப்பு இன்னும் முடியல, அந்த வாய்ப்புக்கு மத்தியில தான் நாம் இருக்கிறோம். மரிச்ச சகோதரன் கூட அந்த வாய்ப்புல தான் போயிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க அந்த இடத்துல அவங்களுக்கு அங்க நீங்க ஹைலைட் பண்ணுங்க. அங்க சொல்றாரு, அப்போ இந்த கிறிஸ்துவோடு கூட இந்த சபை மகிமை அடைஞ்சு 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு அவங்க எப்பேற்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த திட்டம் பத்தி கூட நீங்க கிளியரா நீங்க அவங்களுக்கு பேசுங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இதோட வந்துட்டு நீங்க என்ன பண்ணலனா, கண்டிப்பா இதோட நீங்க இந்த ஒரு உங்களுடைய டிஸ்கோர்ஸ் நீங்க முடிக்கலாம் உங்க சப்ஜெக்ட். அப்போ இந்த இதுதான் அந்த மாதிரி ஃபியூனரல் சர்வீசஸ்ல இந்த முறையில தான் நம்ம அந்த மீட்டிங் வந்துட்டு கடைபிடிக்க வேண்டும். அப்ப அதுல அந்த முக்கியமா அந்த சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த ஆச்சரியமான ஒலிக்குள்ள வந்திருக்கிற நாம பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துல அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ ஒருவேளை அந்த வெளிச்சத்துக்குள்ள வராம இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நாம அவங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். அப்ப ரொம்ப ஞானமா இந்த சப்ஜெக்ட் பண்ண சொல்றார். அப்படி பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னபடி அது எல்லாம் பேப்பர்ல எழுதிட்டு ஒரு சகோதரன் போயிட்டு அதைய தெளிவா எல்லா ஜனங்களும் கேட்கும் படிக்கு அதைய வாசிச்சு காண்பிக்கிட்டு ரொம்ப தெளிவா அங்க வந்துட்டு வேறு மாதிரியான முயற்சிகளுக்கு வாய்ப்பு தர வேண்டாம். ரொம்ப ரொம்ப அமைதியில அந்த ஒரு மீட்டிங் உங்களுக்கு நடக்கட்டும். ஏன்னா சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம், அது ஒரு மரணம் நிகழ்ந்த ஒரு சந்தர்ப்பம். அப்ப எல்லாருடைய மனநிலை பார்த்து அதற்கு தகுந்த பிரகாரம். ஆனா இது ரொம்ப என்னன்னா, நமக்கு என்ன பிரதர் சொல்றாரு, நமக்கு ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பு சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு, ஆனா ரொம்ப வித்தியாசமான வாய்ப்பு. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிற கண்டிஷன், ஆனா அப்ப அங்க பரிசுத்தாவி பயன்படுத்தணும், தேவனுடைய ஞானம் வந்துட்டு நாங்க அங்க பயன்படுத்தணும். அப்ப இந்த மாதிரி ஆதாமனுடைய சிருஷ்டிப்புல இருந்துட்டு மனுக்குலம் நித்திய ஜீவன் அடைகிற வரைக்கும் எடுக்கிற எல்லா திட்டம், அதுல வீழ்ச்சி மீட்புக்கான அந்த ஈடுபலி, அப்புறம் சபையினுடைய வாய்ப்பு, அப்புறம் உலக சின்னங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும், அப்புறம் அந்த 1000 வருட அரசாட்சியில கேட்காதவங்க 2வது மரணத்துக்கு போயிடுவாங்கிறது கூட நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த மரணம் பத்தி பேசிட்டு போது 2வது மரணம் பத்தி கூட நீங்க காமிங்க தேவனுடைய திட்டத்துல காண்பிச்சுட்டு இது முடிக்கும் போது அப்ப அந்த சகோதரன் பத்தி 2 வார்த்தை கூட நம்ம அங்க பேசலாம். இதே இந்த மாதிரி ஒரு குண லட்சணங்கள்ல ஒரு இடுக்கமா வாசனத்தை இந்த சகோதரன் கூட அங்க நடந்தார். அப்போ தேவன் கண்டிப்பா அவருக்கு ஏற்ற பலன் அங்க தருவார் நம்ம பாக்குறோம். அப்போ இங்க நம்ம இந்த சகோதரனை நம்ம பாக்குறதுக்கு இல்ல, அவருக்கு நிறைய நல்ல குணலட்சணங்கள் இருந்துச்சு. ஆனா நாம எந்த ஒரு மாம்சீக மனுஷரையும் நாம நம்முடைய ரோல் மாடலா எடுக்க வேண்டாம். இந்த சகோதரனுக்கு நல்ல குணலட்சணங்கள் இருந்துச்சு, ஆனாலும் நம்முடைய முன் உதாரணம் கிறிஸ்து இயேசுவாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த நீங்க அது முடிங்க. அது மாத்திரம் முடிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு, இது அந்த மீட்டிங்ல இருக்கிற உண்மையான பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்லும் போது இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிற வாய்ப்பு பத்தி நாம் கொஞ்சம் சிந்திப்போம். இதே மரணம் இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு சம்பவிக்கலாம், ஆனா அதற்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய அந்த காலம் எவ்வளவு குறுகின காலம். ஆனா இந்த குறுகின காலத்துக்குள்ள எவ்வளவு பேர் கிருபை நம்ம கையில வச்சிட்டு இருக்கிறோம். ஒரு ஒருத்தரும் நாம அதைய உணர்ந்து நம்முடைய அழைப்பை கூட நம்ம அங்க உறுதிப்படுத்துவதற்கு சில முயற்சிகள் எடுக்கணும். நம்முடைய இந்த குண லட்சணங்கள் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு சீக்கிரத்துல மறுரூபமாகணும். அந்த ஒரு சிந்தையை நாம அந்த சந்தர்ப்பத்துல நாம கொண்டு வருவோம். இது நம்மள அதாவது அந்த சத்தியத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் சில அறிவுரைகள் அங்க சொல்றார். இப்படி சொல்லிட்டு நாம பார்க்கும் போதே நீங்க அந்த சப்ஜெக்ட முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஆராதனையுடைய முடிவு பாகத்துக்கு நீங்க வரலாம் அவர் சொல்றார். அப்போ முடிவு பாகத்துக்கு நீங்க வரும்போது அவர் கண்டிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு அந்த சப்ஜெக்ட் கொடுத்த சகோதரர் அல்லது யாராவது ஒரு பக்குவம் அடைஞ்ச சகோதரர் ஒரு ஜபத்தினால அந்த ஒரு ஆராதனைய முடிவு செய்யலாம். அங்க சொல்லும் போது அவர் ஒரு ஸ்ட்ரிக்டா என்ன சொல்றாருன்னா, an outside minister should never be called upon to pray after the discourse. இப்படி தேவனுடைய தெய்வீக திட்டம் பத்தி ஒரு அருமையான ஒரு சாட்சி ஒரு சகோதரன் மூலம் நாம கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆராதனைய முடிவுக்கு கொண்டு வரக்கு ஜபம் நாம செய்யறோம். அந்த ஜபத்துக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் வேற ஒரு போதகரை வந்துட்டு நீங்க அழைச்சிட வேண்டாம், கண்டிப்பா கொடுக்காதீங்க வாய்ப்பு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒரு இந்த சந்தர்ப்பத்தை தேவனுடைய ஆவியில வழிநடத்தல் படி ரொம்ப நல்லா பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த சப்ஜெக்ட் மூலமா. அப்போ கண்டிப்பா வேறு ஒரு மினிஸ்டர் அப்படின்னா வேறு ஒரு போதகர் வந்து ஜபத்துல விட்டு அவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பா. அப்போ ஜனங்களுடைய இருதயத்துல ஒரு ஆழமான விஷயங்கள் அங்க போயிருக்கும், அவர் அது எல்லாமே எடுத்து போட்டுடுவார். ஏதாவது ஒரு விஷயத்த அங்க பேசி புரியாதத உளறி அப்புறம் ஒருவேளை கொஞ்சம் விழிச்சு கொண்ட மனுஷனா இருந்தா அப்புறம் இதுக்கு விரோதமான காரியங்கள் எது வேணா அவர் பேசலாம், அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தலாம். நீங்க அப்படி யாருக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். அதாவது பாருங்க, என் அவுட் சைட் மினிஸ்டர் ஷுட் நெவர் பி கால்ட் அப்பான் டு ப்ரே ஆஃப்டர் த டிஸ்கோர்ஸ். நீங்கள் கொடுத்த செய்திக்கு பின்னாடி வேற எந்த ஒரு வெளியில இருக்கிற போதகர்களுக்கு நீங்க அந்த வாய்ப்பு தர வேண்டாம். ஏன்னா அவருடைய ஜனங்களுடைய இருதயத்துல போய் இறங்கி இருக்கிற அந்த சத்தியத்தை அவரு தாறுமாறாக்கிறதுக்கு அங்க வாய்ப்புகள் அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். அதே போல இது அந்த ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏற்கனவே சொன்னபடி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாடல், அந்த பாடல் நம்ம படிக்கலாம். படிச்சுட்டு அப்போ நாம வந்துட்டு அந்த கடைசி காரியங்களை வந்துட்டு நாம அங்க செய்யலாம். அந்த அந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். அந்த குழியில அந்த சடலத்தை நம்ம இறக்குற விஷயம்ல அங்க செஞ்சு முடிக்கலாம். அதுவும் சொல்ல போதே அந்த கடைசி பிரேயர் ஒரு ஒரு சில வார்த்தைகளா இருக்கட்டும், ரொம்ப பெருசா நம்ம அங்க செய்ய வேண்டாம் அது அவர் சொல்றார். அப்போ இதுல சில மாற்றங்கள் நாம பண்ணலாம் இந்த சப்ஜெக்ட்ல, அது அவர் சொல்றார். இன்னைக்கு சப்ஜெக்ட் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். என்ன என்ன மாற்றங்கள் செய்யலாம், ஒருவேளை மறிச்சவங்க சிஸ்டரா இருந்தாங்கன்னா, இது ஆக்சுவலா வந்துட்டு எல்டர்ஸ் மற்றும் போதிக்கிற சகோதரர்களுக்கு இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன்னா அவர் அந்த சப்ஜெக்ட் முழுக்க அவங்களுக்கு அவர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருவேளை சகோதரி யாராவது மறைச்சு போயிருந்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல பிரதருக்கு பதிலாக சிஸ்டர்னு நீங்க போட்டுக்கோங்க, சகோதரின்னு போட்டுக்கோங்க, அதெல்லாம் சொல்றாரு. அப்புறம் சில வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்கும், மறுச்சது சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா சில மாற்றங்கள் நீங்க அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயன்படுத்தணும். நம்முடைய சகோதரன் இல்லாடி நம்முடைய இளைய சகோதரிய அந்த சொல்றாருன்னா அறுவடையாளன் மரணம் அறுத்துட்டார் ரொம்ப காலத்துக்கு முன்னதாகவே அப்படின்னா சில வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவா சொல்லி அப்புறம் அந்த சந்தர்ப்பத்தை நீங்க நல்லபடியில நீங்க முடியுங்க. ஆனா கண்டிப்பா சொல்றார், ஒரு சின்ன குழந்தை மறைச்சிடுச்சு மறைச்சிடுச்சு அப்படின்னா அந்த சர்ப்பத்துல சந்தர்ப்பத்துல ஒரு வசனம் படிக்க சொல்றார். எரேமியா 31:15-17 வரைக்கும், இது வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைய யாராவது மறிச்சிட்டாங்க அந்த ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் அப்படின்னு சொன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியமா நீங்க கோட் பண்ணுங்க. அவங்க அந்த சத்ருவினுடைய தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அதே சமயத்துல அந்த குழந்தையினுடைய மரணம் சொல்லும் போது இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா நீங்க சொல்லுங்க, என்னன்னா இந்த குழந்தை அது செஞ்ச பாவத்தினால முக்கியமா அது மறிக்கல, மாறாக ஆதாம் செஞ்சார் அன்னைக்கு செஞ்ச பாவம் அந்த பாவத்தினுடைய பலன் தான் இன்னைக்கு இந்த குழந்தை மறந்து மறிச்சிருக்குது. அந்த இன்ஹெரிட்டட் சின் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுங்க ஒரு குழந்தையினுடைய மரணம், ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவுமே ஆறுதலா இருக்கும் அப்படி சொல்லி அங்க முடிக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த பகுதி இது மாத்திரம் தான். இது தமிழ்ல பேஜ் நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கலாம், 426 440 வரைக்குமான பகுதிகள், 15 பக்கம், அதாவது இந்த ஃபியூனரல் சர்வீசஸ் பத்தி. அடுத்த வாரம் நாம ஒரு சின்ன ஒரு டாபிக் பார்த்து இந்த 6வது பாடத்துக்கு முடிவுக்கு நாம் வரப்போகிறோம். அதாவது என்னன்னா, சபையில சில பணம் அதை நம்ம கலெக்ட் பண்ற விஷயம் பத்திட்டு நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அதோடு இந்த 6வது பாடம் நம்ம நிறைவுக்கு வருகிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.